கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியில உங்கள் அனைவரையும் சந்திக்கவும், உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால அவருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை நான் செலுத்திக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் என்னுடைய சப்ஜெக்ட் வந்து எரேமியாவினுடைய செய்தியும் கர்த்தருடைய இரண்டாம் வருகையும் என்கிற தலைப்பில் நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். குறிப்பாக இங்கே பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளினுடைய வரிசையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசிகள், அதில் எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்து கொண்டார். அதில் குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசி கூட அந்த பட்டியலில் ரொம்ப பெரிய ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேலுக்கு மத்தியில். அப்போ தேவன் எரேமியாவை இஸ்ரேலுக்கு மத்தியில் எப்படி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்படின்னா திருப்பி அந்த வாசிக்கலாங்க.
நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன்.
அதில் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும், துருகமான டவர், ஒரு கோட்டையாகவும், அப்புறம் அதாவது ஒரு ஒரு கோபுரமாகவும், ஒரு கோட்டையாகவும், டவர் அண்ட் ஃபோர்ட்ரஸ், அந்த மாதிரி உன்னை நான் வச்சிருக்கிறேன் இஸ்ரேலர்கள் மத்தியில். இங்க தேவன் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு இஸ்ரேலுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும் போது, அதாவது எரேமியா தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் என்னன்னா, தேவனுடைய சட்டத்திட்டங்களை இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிச்சு நடக்கிறாங்களா, அதனுடைய விளைவு என்ன, கடைபிடித்து நடக்கலைன்னா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத பத்தி இங்க அதனுடைய சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு. பொதுவாக இங்க எரேமியா தீர்க்கதரிசியை நம்ம பத்தி பார்க்கும் போது ரொம்ப சிக்கலான விஷயங்களை கையாண்ட ஒரு தீர்க்கதரிசி. மற்ற தீர்க்கதரிசிகளால் அப்படி இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியை நம்ம எடுத்துக்கொண்டா, அவருக்கு வந்து தேவன் அவருடைய ராஜ்யங்கள் பற்றிய தரிசனங்களை காமிச்சாரு. இன்னும் அநேக பெரிய பெரிய விஷயங்கள், ராஜ்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காமிச்சார். எசேக்கியேலுக்கு கூட வந்து பெரிய பெரிய விஷயங்களை தேவன் வந்து காமிச்சார். தானியேலுக்கு காண்பிக்கும் போது கூட கடைசி காலங்கள் பத்தி பெரிய பெரிய தரிசனங்களை காமிச்சார். ஆனா எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் வித்தியாசமான ஒரு ஊழியம். என்ன மாதிரியான ஒரு ஊழியம்னா, ரொம்ப ஒரு கடுமையான ஊழியம். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவங்களுக்கு விரோதமாக பேசணும், அதுதான் தேவன் அவர் கொடுத்த வேலை. எப்படி இருக்கு பாருங்க. அதனாலேயே அவரு பார்க்கும்போது எரேமியாவுடைய ஆரம்பம், அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப சின்ன வயசுல தேவன் அவரை தெரிந்து கொண்டார். ஆரம்பத்தில் இந்த ஒரு வேலை ரொம்ப கடினமான வேலை அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டு, இந்த வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தேவனிடத்தில் கேட்கிறார். எப்படி முந்தி ஒரு காலத்தில் மோசே தேவனிடத்தில் தேவன் ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுக்கும் போது எனக்கு இது செட் ஆகாது, நம்மளால இது செய்ய முடியாதுன்னு சொன்னார். அது போல எரேமியா கூட சொன்னாரு. ஆனாலும் கூட பிற்காலத்து அதுக்கு பின்பு அவர் அது தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இஸ்ரேல் மத்தியில 40 வருஷம் ரொம்ப தைரியமாக ஊழியம் செய்த ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி அத்தமுடைய வேலைகளை செய்யும் போது இருந்த ராஜாக்கள், யூத வம்சத்தினுடைய ராஜாக்கள், மூன்று ராஜாக்களுக்கு கீழே மூன்று ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போது அவர் தம்முடைய ஊழியத்தை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். மூன்று ராஜாக்கள் யாருன்னா, யோசியா, அப்புறம் யோயாக்கீம், அப்புறம் சிதேக்கியா. அவர் தான் கடைசி ராஜா. மூன்று ராஜாக்களுக்கு உள்ள அவர் இந்த வேலைகளை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அது குறிப்பாக இந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த டைம்ல எரேமியா தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது ஏற்கனவே அசீரியர்கள் வந்து ரொம்ப ஒரு வல்லமை உள்ள பேரரசாக இருந்தது. ஆனா எரேமியா ஊழியம் பண்ண வரும்போது அசீரியர்களுடைய ஆதிக்கம் கம்மியாகி குறைஞ்சிட்டு பாபிலோனியர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கன ஒரு காலம், உலகம் பெரும் மாறுதல்களுக்கு உள்ளாகிற ஒரு நேரம். எரேமியா தம்முடைய தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் போது அது மட்டும் இல்ல, அங்க எரேமியாவுடைய வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது அங்க சொல்றாரு, அசீரியர்களுக்கு பின்பு பாபிலோனிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல வந்து குறிப்பாக இஸ்ரேலுக்கு விரோதமாக, உலகத்தின் எல்லா நாடுகளுக்கு விரோதமாக பாபிலோனியர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தரிசனமாக சொல்லுகிற விஷயத்தை பத்தி எரேமியா 1:13-14. எரேமியா 1:13-14.
கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் எனக்கு உண்டாகி, அவர் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருக்கிறது, வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும்.
அங்க கிழக்கு திசை, கிழக்கு சீமை, அது அசீரியர்களுடைய பாகம், டைரக்ஷன். இது வடக்கு திசை வந்து பாபிலோனியர்களுடைய பகுதி, அந்த அந்த ஒரு திசை. அங்க பாபிலோனியர்களுடைய சாம்ராஜ்யம் பத்தி அவர்கள் மேற்கொண்டு வருகிற ஒரு காலம், ஒரு பேரரசு போய் வேறொரு பேரரசு உலகத்தில் நுழையிற காலம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. மிகப்பெரிய மாறுதல் நடக்கிற ஒரு காலம். பொதுவாக இந்த சரித்திரங்கள் எல்லாம் எவ்வளவு அருமையாக தேவன் பண்ணிக்கிறாங்கன்னா, அதுல இஸ்ரேல் சம்பந்தப்படுது, அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப அந்த இஸ்ரேல்ல அந்த மாதிரி நேரங்களில் இஸ்ரேலுக்குள்ள என்ன மாறுதல்கள் நடக்குது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உலகத்தில் போய்கொண்டிருக்கும் போது அங்க இஸ்ரேல் மத்தியிலும் யூதா மத்தியிலும் தேவன் வந்து சில தீர்க்க தரிசனங்களை குறிப்பதற்காக எரேமியாவை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப எரேமியாவை தேவன் தெரிந்து கொண்டு அவர் மூலமாக இன்னைக்கு வேதாகமத்தில் 52 அதிகாரங்கள் உள்ள ஒரு புஸ்தகமாகவும், அப்புறம் ஒரு 5 அதிகாரங்கள் எரேமியாவினுடைய புலம்பல், தம்முடைய தேசம் பற்றி அவர் பாடி வைத்த புலம்பலான பாடல்கள் அங்கே தேவன் பதிவு செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு தீர்க்க தரிசியும் பொதுவா நல்ல விஷயங்களை சொன்னா ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல விஷயங்கள் என்று சொல்லும் போது அவர்களுக்கு சாதகமாக பேசும்போது, அவங்களுக்கு சாதகமாக பேசினா ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை எதிராக பேசினா கண்டிப்பா, மனுஷனுடைய சுபாவமே அப்படித்தான், இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். நம்மளுக்கு சாதகமாக யாராவது பேசிட்டாங்கன்னா நம்ம அவங்க கூட நல்லா இருப்போம். ஒருவேளை நம்ம செய்யறது தவறாகி அவர்கள் நம்மளை நேரடியாக கண்டிக்கும் போது உடனடியாக நம்மளுக்கு கோபம் வந்துடும். அது ஒரு சுபம். அந்த காலத்தில் கூட எரேமியாவுடைய காலம் அந்த மாதிரியான ஒரு காலம். அப்போ தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கடுமையான ஒரு வேலை இஸ்ரேல் மத்தியில், அந்த வேலை செஞ்சா கண்டிப்பா உதவி உழுகும், கண்டிப்பா அடிக்கடிக்கும், கண்டிப்பா ஜனங்கள் எல்லாம் விடமாட்டாங்க, நன்றியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மாறாக நிறைய உபத்திரவப்பட வேண்டியது இருக்குது. ஆனா அடிப்படையில் பார்த்தா எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மேல் தன்னுடைய உயிரே வச்சிருந்தார். ரொம்ப ஒரு தேசப்பற்று மிகுந்த ஒரு தீர்க்க தரிசி, அதை நம்ம பார்க்கணும். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் அவரை நெருக்கினதுனால அவருக்கு வாயிலிருந்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் தம்முடைய தேசத்துக்கு சாதகமான தீர்க்க தரிசனம் இல்லை, மாறாக தம்முடைய தேசத்துக்கு விரோதமாக பேச வேண்டியது. அதிலே குறிப்பாக அந்த தேசம் இதோட முடிய போகுது அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அவர் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்ததை நம்ம பார்க்கணும். ஆனா தேசம் மேல் உயிரே வச்சிருக்கிறாரு. ஆனா சொல்ல வேண்டிய விஷயம், அது ரொம்ப எதிரானது, தேசத்துக்கு எதிரானது. ஆனா தேவன் சொல்றாரு, இந்த விஷயத்த நீ அவங்களுக்கு சொல்லணும். அப்போ எரேமியாவினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அதை பத்தி அவரு தன்னுடைய மனநிலைமையை பத்தி விளக்கும் போது எரேமியா 20:8-9. எரேமியா 20:8-9.
நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று.
எரேமியாவுடைய மனநிலைமை பாத்தீங்களா, தேசமேல் பற்றுதல் இருக்குது, ஆனா தேசத்துக்கு விரோதமாக தேவன் பேச சொல்லும் போது அந்த செய்திகளை வாங்கின பின்பு அவருக்குள் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது சொல்றாருன்னா, எலும்புக்குள் அடைப்பட்டிருக்கிற நெருப்பு போல இருக்குது, என்னால சகிக்க முடியல. என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நான் பேசணுமே, என்னுடைய தேசம் இதோட முடியுது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லணுமே அப்படின்ட்டு அவ்வளோ வேதனை அவர் படுகிறத நம்ம பார்க்கணும். தேவன் வந்து தெரிந்து கொண்ட பாத்திரங்கள், ஒவ்வொரு காலத்திலும் சரியான பாத்திரங்களே தேவன் தெரிந்து கொள்கிறார். எந்த வகையிலையும் வந்து அவருடைய தெரிந்தெடுத்தல மிஸ்டேக்ன்றதே வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஏற்ற காலத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த பாத்திரங்களை மனிதர்களை தேவன் அருமையாக பயன்படுத்தினார். குறிப்பாக எரேமியாவை தேவன் தெரிந்து கொள்ளும் போதே, எப்போ தெரிந்து கொண்டார்ன்னு நம்ம படிக்கிறோம், 1:5 நம்ம பார்க்கும் போது, எரேமியா 1:5
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்க முன்னே உன்னை அறிந்தே, நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார்.
எப்படி தெரிந்து கொள்கிறார், உருவாவதற்கு முன்பே உன்னை நான் வந்து தீர்க்க தரிசியாக ஜாதிகளின் மேல் தீர்க்க தரிசியாக உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்டார். இது கஷ்டமா இருக்கு, கஷ்டமா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இல்லைங்களா. அப்போ இங்க நம்ம பார்க்கும் போது எரேமியா போலவே இன்னொருவர் கூட தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்டார். அவர் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு இல்லைங்களா. அந்த தெரிந்து கொண்ட விதம் பாருங்க, அதை பத்தி நம்ம படிக்கலாம். லூக்கா 1:31-32,
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்.
இன்னும் வந்து தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகவே இல்லை, அதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்டு என்ன பேர் வைக்கணும், அவர் யாரு, உன்னதமானவருடைய குமாரன், அவருடைய தகப்பனாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்ப்பத்தில் தோன்றுவதை எரேமியா போலவே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க. அதே போல இன்னொரு முக்கியமான ஜனங்களை கூட தேவன் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொண்டிருக்கிறது பத்தி கூட அப்போஸ்தலராகிய பவுல் பேசும் போது எபேசியர் 1:4,
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே.
இவருங்க யார்? அருமையான தேர்ந்தெடுத்தல் தேவன்ல, அவருடைய மெத்தட், தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக, தம்முடைய தமக்கு ஊழியங்களை செய்வதற்காக தேவன் மனுஷங்களை தெரிந்து கொள்ளும் முறை ரொம்ப அருமையான ஒரு முறை நம்ம பார்க்கறோம். இப்போ எரேமியாவை தேவன் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் பேசுறார், ஒரு வார்த்தை அவர்கள் மத்தியில் பேசுறார். என்ன வேலை அவர் செய்ய வேண்டும்? எரேமியா 1:10,
பார்ப்பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார்.
எரேமியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலைனா, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் ராஜ்யங்களின் மேல் ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். அப்போ இது எரேமியாவுடைய நாட்களில் நிறைவேறிச்சா அப்படின்னா நிறைவேறிச்சு. ஆனா இதனுடைய இன்னும் அதிகமான ஆழமான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் அல்லது இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பாக யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய கர்த்தரே இயேசு தவிர வேற யாருக்கும் இது பொருந்தாது. ஆனா இது எரேமியாவுடைய காலத்திலும் இது நிறைவேறி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். எரேமியா தனியாக ஊழியம் செஞ்சாரா இல்ல அவருக்கு யாராவது ஒரு ஹெல்பர் தேவன் கொடுத்திருந்தாரா? ஒரு ஹெல்பர் தேவன் அவருக்கு கொடுத்திருந்தாரு. அவர் பேர் பத்தி எரேமியா 36:4
அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரோக்கை அழைத்தான். பாரோக்கு என்பவர் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான்.
அப்போ எரேமியாவுக்கு ஒரு பிஏ, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர் எழுதுறதுக்கு. பேர் என்னங்க? ஃபாரூக். முஸ்லிம் பேர் மாதிரி. தேவன் பொதுவாக தம்முடைய ஊழியங்களை அவர் செய்யும் போது, குறிப்பாக மிக முக்கியமான ஊழியங்களை செய்யும் போது, தம்முடைய ஊழியக்காரருக்கு உதவியாக தேவன் ஏற்படுத்துவார். சில மனிதர்களை அவர் வைப்பார். குறிப்பாக அப்போஸ்தலர் பவுலுக்கு கூட உதவியாளர்கள் இருந்தாங்க. அதே போல மோசேக்கு, பெரிய பெரிய தேவனுடைய மக்களுக்கு அவர் கண்டிப்பாக தம் உதவிக்காக ஆட்களை அவர் ரெடி பண்ணுவார். இப்போ எரேமியாவுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வேலையை பத்தி நம்ம திரும்பி படிக்கும் போது பார்க்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, 1 அதிகாரம் 10 வசனத்துல, அதாவது பிடுங்கவும் இடிக்கவும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திரும்பவும்
அழிக்கவும் கவிழ்க்கவும்.
பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும், அதாவது அழிக்கவும் கவிழ்க்கவும். முதல்ல அழிக்கிற வேலை, அதுக்கப்புறம் எல்லாம் அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கட்டுகிற வேலை, இல்லைங்களா? திரும்பியும் வந்து எடுத்து கட்டுகிற வேலை. இது எரேமியா செஞ்சாரா? இது எரேமியா செஞ்சாருன்னா செஞ்சாரு. எப்படின்னா வாயில, பேச்சில். தேசங்களை, தேசங்கள் மேல் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களின் மூலம் தேசங்கள் இடிந்தது கவிழ்ந்தது எல்லாம், அதுல குறிப்பா இஸ்ரேல் தேசம் போச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசம் மீண்டும் அதனுடைய ஸ்தானத்தில் வரும், கட்டப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொன்னார். செயல் இல்ல, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் எரேமியாவின் மூலம் நிறைவேறின்னு நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இது படிக்கும் போது எரேமியா கொடுக்கும் போது எரேமியா நினைச்சிட்டு பாரு, இதெல்லாம் நம்மளால முடியுமா? ஒரு தேசத்தின் மேல் அதிபதி இருக்க முடியுமா? அதை இடிக்கிறதுக்கும் அதை கட்டுறதுக்கும் அது வந்து சாத்தியமா? அவர் கண்டிப்பா அது வந்து ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனாலும் தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல தான் இது அடங்கியிருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் உணர்ந்து கொண்டு அதை வந்து அவர் அந்த வேலையை ரொம்ப தைரியமாக செஞ்சார். இப்ப நம்ம இருக்கிறோம் எல்லா சகோதர சகோதரிகள் இருக்கும் போது, இப்ப உங்களுடைய எல்லாத்துக்கும் விரோதமாக ஏதாவது ஒரு சாபம் இப்ப நான் கொடுத்தா எப்படி இருக்கு? எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? சப்ஜெக்ட் கேட்பீங்களா? என்ன மனுஷன் கண்டிப்பா தட்டி. எரேமியா தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக ரொம்ப தைரியமா போயிட்டு இந்த விஷயங்களை பேசுறாரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் அது சொன்னா சொன்னபடி நிறைவேறும். அவர் கொடுத்தார், தீர்ப்புகள் கொடுத்தார்னா அந்த தீர்ப்புல எந்த விதமான மாற்றம் இல்ல. யாரு மாத்தி பேசினாலும் கூட தேவன் எடுத்த முடிவு அது கண்டிப்பா யாருனாலையும் மாத்த முடியாது. அதை உணர்ந்தவராக அவர் என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப தைரியமாக போய் இந்த விஷயங்களை சொல்லிட்டார். அப்போ தேவன் வந்து இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக இஸ்ரேல் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் பத்தி தீர்க்க தரிசனம் இந்த ஜனங்கள் மத்தியில உரைக்கணும். எதிர்ப்ப, அதாவது அதனுடைய விளைவுகள் என்ன பத்தி நீ பார்க்க வேண்டாம், என்ன பண்ணும், சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடணும். தேவனுடைய மெயின் நோக்கமா தாங்க, பேச வேண்டிய விஷயத்த நீங்க பேசிடணும். ஒருவேளை அவங்க கேட்கிறாங்களோ ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளையோ அது முக்கியம் இல்லை. ஆனா கண்டிப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுக்கு வந்து ஏற்ற சமயத்தில் அது பலன் இருக்கும். அப்போ என்ன இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டா கண்டிப்பா போய் சொல்லியே ஆகணும், மனசுக்குள்ள வைக்கவே முடியாது. அதனால தான் இறைமே சொன்னார், எனக்குள்ள அது நெருப்பு மாதிரி இருக்குது, நான் போய் சொல்லியே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்றேன். அப்போ எரேமியாவுடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னா, நம்முடைய கர்த்தரே இயேசு அவருடைய தேவன் அவருக்கு கொடுத்தார் ஒரு ஊழியம். ஜீசஸ்க்கு தேவன் ஊழியம் செய்யறதுக்கு கொடுத்தார். இயேசு சொல்லிக்கிறார் இல்லைங்களா, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யறதுக்கே நான் வந்திருக்கிறேன். அப்ப யாருடைய ஊழியக்காரராக வந்ததாக சொன்னார்? பிதாவினுடைய ஊழியக்கார். பிதா ஒரு இடத்துல சில வேலைகளை சொல்லி அனுப்புகிறார். என்ன மாதிரியான வேலை தேவன் நிறைமையாக்க கொடுத்தாரோ அதே மாதிரியான வேலை நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு இறைமையனுடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தைகளும் ஏறத்தாழ ஒத்து போகிறதை நம்ம படிக்கலாம். ஏன்னா இறைமையாக தேவன் என்ன கொடுத்துட்டாரு, கண்டிப்பா அந்த வார்த்தைகளை போய் சொல்லி ஆகணும், வேற வழியில. நீ வந்து உன்னுடைய ஜனங்கள் நம்ம எதிராக பேசுறோம், சாப கொடுக்கறோம் அப்படின்னா நீ பயந்துக்க வேண்டாம். நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, உனக்கு எல்லாம் வரும். நம்ம இறைமையனுடைய சரித்திரங்களை முழுசா படிச்சா இறைமையாவுக்கு பின்னாடி என்ன வந்துச்சுங்க, பயங்கரமான உபத்திரங்கள் வந்துச்சு. பாலுங்கிணத்துல போட்டு அமுக்கிட்டான, பாலுங்கிணத்துல ரொம்ப நாள் கிடந்தாரு. அப்புறம் சிறை கைதியாக வச்சிட்டாங்க, காவலில் போட்டாங்க, டெய்லி வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்தாங்க. ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. இஸ்ரேல் பேசின வார்த்தைகள் மூலம் கம்பாரிசன் நம்ம பண்ணா நம்முடைய கர்த்தரே இயேசு பேசின வார்த்தைகளுக்கு ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரிப்ளை ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான நிந்தனை அவமானம் பண்ணிட்டாங்க. அவரை சிலுவையில் அடித்து கொலை பண்ணுனதாக பாக்குறோம். ஆனா இறைமையா போலதான் தேவன் நம்முடைய கர்த்தரே இயேசு இந்த உலகத்தின் ஜனங்கள் மேல், இந்த உலகத்தின் மேல் எவ்வளவு பற்று வச்சிருக்கிறார். பரிசேயர் சதுசேயர் கூட அவருக்கு விரோதிகள் தான், ஆனாலும் அவருடைய அடி மனசுல அவங்கள வெறுத்துட்டாரா, வெறுத்திருப்பாரா? கண்டிப்பா அடி மனசுல அவங்க மேல எந்த விதமான வெறுப்பு கிடையாது. அப்போ அப்படி இருக்கும் போது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு விரோதம் ஆக பேசும் போது அவங்க எல்லாம் அந்த துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்தத நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த மொத்தமாக எரேமியாக்கும் கர்த்தரே இயேசுக்கும் தேவன் கொடுத்த ஊழியம் ஒரே விதமான ஊழியம். அவருடைய முதலாம் வருகையில், முதலாம் வருகையில் என்ன விதமான ஊழியம் அப்படின்னா பிரீச் பண்ணும் செய்திகளே மக்கள் மத்தியில் போய் சொல்ல வேண்டும். அதுதான் அவருடைய வசனத்தில் நம்ம படிக்கும் போது லூகா 4:18
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு
அப்புறம்
வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிமிடைக்காரரிடத்தில் கொடுத்து.
இங்க நம்முடைய கர்த்தர் இயேசு எந்த தீர்க்கு தரிசனத்திலிருந்து எடுத்து பேசுறாருங்க, ஏசாயா அதிகாரம் ரொம்ப பிரபலமான அதிகாரம் ஆச்சு. 61 அவர் எடுத்து பேசும் போது முழுசு படிக்கவே இல்லை பாத்தீங்களா. லூகாவில் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 61 இருக்கிறதுக்கும் லூகாவில் படிக்கிறதுல பாதிதான் படிப்பாரு, பாதிக்கு மேல வாசித்து அந்த புஸ்தகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வர. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க ரெண்டு விதமான வேலை இருக்குது. எரேமியாவுக்கு ரெண்டு விதமான வேலை தேவன் கொடுத்தாரு. ஒன்னு இடிக்கிறதும் பிடுங்கிறதும் கவிழ்கிறதும் அழிக்கிறதும், இது ஒரு வேலை. அதுக்கப்புறம் கட்டுறதும் நாட்டுறதும் ஆகிய வேலை, ரெண்டு வேலை இருக்கு, ஒரே ஆள் ரெண்டு செய்யணும். அதே போலதான் இங்க கூட கர்த்தர் வந்து தன்னுடைய வேலை பத்தி பேசுறாரு. எரேமியா ஏசாயாவின் மூலமாக தேவன் அவருக்கு கொடுத்த வேலை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாரு. அதுல பாதிதான் படிச்சார். ஏன் பாதி படிச்சார்னா அவருடைய முதலாம் வருகையில அவர் செய்ய வேண்டிய வேலை. அப்ப முதலாம் வருகையில பிரீச் பண்ணும், அவ்வளவு. ஆனா தம்முடைய இரண்டாம் வருகையில செய்ய வேண்டிய வேலை பத்தி, அதாவது நியாய தீர்ப்பு பத்தி அல்லது பழி வாங்கும் நாள் பத்தி, அது இருக்கிறதுனால இரண்டாவது பாகத்தை அவர் அப்போ வாசிக்கவே இல்லை. அதனாலதான் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணிட்டு அவர்கள் மத்தியில பேசினதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு தீர்க்க தரிசனத்திலும் கர்த்தருக்கு தேவன் கொடுத்த ஏசாயா தீர்க்க தரிசனமும் எரேமியாக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமும் ரெண்டும் நம்ம படிக்கும் போது முதலாம் வருகை ரெண்டு காலங்களை உள்ளடக்கினதாக இருக்கு. அதுல பாதி அவருடைய முதலாம் வருகை பற்றியும் பாதி அவருடைய இரண்டாம் வருகை பற்றியும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு இன்னும் சில விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது எப்படி எரேமியாவின் மூலமாக தேவன் கொடுத்த அந்த செய்தி எதற்காக அப்படின்னா அந்த அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய அழிவு. இஸ்ரேல் தேசம் என்னாக போகுதுன்னா தேவனுடைய கோபத்திற்குள்ளாகி மிகப்பெரிய ஒரு தண்டனையை அது வாங்க போகுது. ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரேல் தேசம் சுத்தமா இல்லாமே போகணும் அப்படிங்கிற அவருடைய நோக்கம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த காலத்தில் வாழ்றதுனால தீர்க்க தரிசனங்களுடைய அர்த்தங்களை தெளிவாக நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளா இருக்குது. அதனால நம்ம இங்கிருந்து பார்க்கும் போது எல்லா விஷயங்களும் ஏற்கனவே தெரியும். அதனால இப்ப பார்க்கும் போது அங்க தேசத்தை முற்றிலும் இந்த உலகத்திலிருந்து நிர்மூலம் ஆகிறது தேவனுடைய நோக்கம் இல்ல. ஆனா மாறாக அது அதுக்கு தண்டனை கொடுத்து அதை மீண்டும் மன திரும்ப செய்யறது அவருடைய நோக்கமாக இருக்குது. ஆனா தேவனுடைய நோக்கம் அன்னைக்கு ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அன்னைக்கு ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பாபிலோனிய சாம்ராஜ்யம் இஸ்ரேல் மேல் வரும்போது அப்போ அவ்வளவுதான் முடிஞ்சது, இனி இஸ்ரேல் தேசம் இல்ல அப்படின்னுதான் ஜனங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவனுடைய நோக்கம் அது வல்ல என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா இந்த இஸ்ரேலுக்குள் இருக்கிற அந்த பாவத்தை நீக்க வேண்டும். பாவம் ஒரு பெரிய ஒரு கேன்சர் மாதிரி இருக்குது. அப்போ அதை வந்து அது கண்டிப்பாக அதை எடுக்கணும். அதை எடுக்கணும்னா எப்படி ஒரு டாக்டர் வேலை செய்ய வேண்டியது? ஒரு டாக்டருக்கு எப்படி ஒரு வயிற்றுக்குள்ள கட்டி எடுக்கும் போது அந்த வயிற்றெல்லாம் கிழிச்சிருவார் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முந்தியெல்லாம் முழுசா மயக்க மருந்து கொடுத்துருவாங்க, யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை, எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணுமோ அங்க மட்டும் மறக்க வச்சிருவோம். குறிப்பா இது பிரசவம் அப்புறம் வந்து இன்னும் சில முக்கியமான சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், குறிப்பிட்ட இடத்துல மறக்க வச்சிருவாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், அப்படியே படுத்துட்டு இருக்கிற பாக்குற மாதிரி கண்ணை கூட கட்ட மாட்டாங்க. அவங்க எடுத்துட்டு வர கத்தி அது இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கும். ஆனா டாக்டர் என்ன பண்ணுவாரு, நல்லா கீறி எடுத்து எல்லாம் ரத்தம் அது இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கட்டியை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தெக்கிற மாதிரி. அப்ப இஸ்ரேலுக்குள் இருக்கிற பாவத்தை போக்குவதற்காக தேவன் கொடுக்கிற ஒரு ஒரு தண்டனை மற்ற புறஜாதி ஜனங்கள் கையில அவர் ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கம் அதே போலதான். நம்முடைய கர்த்தராய் இயேசு இந்த உலகத்தில் ரொம்ப புறையோடி போயிட்டு இருக்குது. ஒரு வியாதி, ஒரு கட்டி, பெரிய கட்டி. என்ன கட்டி? பாவக்கட்டி இல்லைங்களா? பாவம். பாவம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால நம்முடைய இந்த பாவத்தை எடுக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ஜன் நம்முடைய கர்த்தராகிய எல்லாம் மூஞ்சி கிழதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. டாக்டருக்கு பாத்தீங்களா எப்படி வரானு, பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த மாதிரி வரும் ஆபரேஷன் தியேட்டர்ல. அது மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தின் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வைத்தியராக, அறுவை சிகிச்சை நிபுணராக அவர் வருவார். அப்ப இங்க எரேமியா போலத்தான் பெரிய ஒரு கடினமான வேலை, கடினமான வேலை செஞ்சார். அதே போல இயேசு கூட இந்த உலகத்தினுடைய தம்முடைய இரண்டாம் வருகையில ஒரு கடினமான வேலை செய்ய போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எரேமியாவினுடைய காலத்துல அங்க நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளுடைய கையில கிடையாது எந்த ஒரு முடிவும். அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தீர்க்கதரிசிகள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. முடிவு யாருடைய கையில் இருக்குது? அதே போல இரண்டாம் வருகையில கூட. அப்போ தீர்க்கதரிசி எந்த முடிவு எடுக்க முடியாது. மாறாக தேவன் எப்படி தம்முடைய வேலைகளை செய்றாருன்னா, தன்னுடைய ஏற்ற காலங்களில் தம்முடைய ஜனங்கள் மூலமாக தம்முடைய முடிவை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவார், தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலம். அதனாலதான் எரேமியா குறித்து சொல்லும் போது, நான் உன்னை இஸ்ரேல் தேசத்தின் மேல அல்லது ஜாதிகளின் மேல் தீர்க்கதரிசியாகவும் அப்புறம் ஒரு துருவமாகவும் அப்புறம் கோட்டையாகவும், அதாவது ஆறாம் அதிகாரம் 27வது வசனம்,
நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன்.
துருகமாகவும் அரணாகவும் உன்னை நான் வைத்தேன் அப்படிங்கிறார். அப்போ இஸ்ரேல் தேசத்தினுடைய முடிவு காலத்தில் தேவன் அப்படி பயன்படுத்தும் போது, கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் காலத்திலும் மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது வந்து ஒரு ஊழியக்காரரை தேவன் இந்த உலகத்துல எளிப்பினதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில முதலாம் வருகையில வர்ற மாதிரி அவர் கண்டிப்பா வரமாட்டார்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில வரும்போது இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் அமைப்புகளை, உலகத்தில் இருக்கிற முதல்ல பாவங்களை நீக்கக்கூடிய வழி என்ன? முதல்ல செய்யறது பேச்சு. நிறைய விஷயங்களை பேசணும். தம்முடைய மிக முக்கியமாக ஒரு ஊழியக்காரரை அவர் தெரிந்து கொண்டார். அவர் நம்மளுக்கு தெரியும், நம்முடைய சகோதரராகிய ரெசல் அவர்களை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரராக இந்த உலகத்தில் வந்தார். இன்னைக்கு நம்ம அநேக புதிய சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அநேக சத்தியங்களே நம்ம கேட்டு வரோம். சத்தியங்கள் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமானதாகவும், அது மட்டும் இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், உண்மையானதாகவும் இருக்குது. அப்ப இந்த சத்தியங்களை உலகத்துக்கு கொடுத்தவர் தேவனுடைய ஒரு உண்மையான ஊழியக்காரன். அவரை பத்தி நம்ம புதிய சகோதரர்களுக்கு வந்து பின்னாடி ரொம்ப விவரமாக சொல்லப்படும். அப்ப இன்னைக்கு அவருடைய பேர் மட்டும் தான் சொல்ல முடியும். சகோதரர் ரெசல் அவர்கள் பத்தி நம்ம சொல்லலாம். அவர் தான் இந்த, அவர் தம்முடைய ஊழியங்களை இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வச்ச பேர் கூட எரேமியாலேருந்து தான் எடுத்து வச்சார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏதோ ஆக்சிடென்டா எடுத்து அவர் வைக்கல, எதே எதாச்சியாக அப்படியெல்லாம் பண்றதில்ல. இதெல்லாம் மேலிருந்து தேவனுடைய ஒரு உத்தரவு. அவர் தம்முடைய ஊழியத்துக்கு வைத்த பேர் நம்மளுக்கு நல்லா தெரியும், வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி. இல்லைன்னா அதுல நம்ம பார்த்தா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து காலங்கள் மாறி போயிட்டு, இந்த வாட்ச் டவர் பைபிள் ட்ராக் சொசைட்டி யார் வாங்கிட்டாரு? பிடுங்கிட்டாங்க இல்லைங்களா? ஜெகோவா விட்னஸஸ் அவங்க வந்து அதை பிடுங்கிட்டு இப்ப அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது பழைய நேம்ல. அதான் வந்து வாட்ச் டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு கர்த்தருடைய இரண்டாம் வருகையில மிக முக்கியமாக இந்த உலகத்தின் நிலைமைகளை கிளியரா ரொம்ப துல்லியமாக படம் பிடிச்சு, இந்த உலகத்தில் தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றி தெளிவாக எடுத்து கொடுத்தார் நம்முடைய சகோதரர் எரேமியா. அந்த காலத்தை நம்ம பார்க்கும்போது அவர் கூட எப்படி பண்ணிக்கிறார்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மனநிலைமையை புரிஞ்சிருந்தார். ஏன்னா உங்களுக்கு அந்த சரித்திரத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேலை தேவன் ஏன் முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா, அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பாவம் தேவனால் சகிக்கவே முடியல. அவர் அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தில் சொன்னது போல, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிருபை காமிப்பேன், ஆனா நீங்க தொடர்ச்சியா நீங்க கீழ்படியலனா லாஸ்டா என்ன ஆகும்? உங்களை ஏலத்தனியாக தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார். புறஜாதி ஜனங்கள் கையில உங்களை ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு அங்க ஏற்கனவே சொல்லிட்டார். அதே போலதான் அங்க இறைமையா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த இஸ்ரேல் ஜனத்தினுடைய முடிவு, ஏன்னா அவங்களுடைய பாவம் ரொம்ப ரொம்ப உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது. அது மட்டும் இல்ல, ஜனங்களை பத்தி தெளிவாக அவர் புரிந்திருந்தார் எரேமியா. அப்ப தேசம் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். அதே போலதான் இரண்டாம் கர்த்தருடைய இரண்டாம் மந்திரித்தலின் காலத்தில், அது ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தருடைய இரண்டாம் மந்திரித்தலின் காலத்தில் சகோதரர் ரெசல் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த உலகத்தின் எல்லா நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் ஒரு பெரிய மாறுதலின் காலத்தில் இதை கண்டுபிடிச்சார். எப்படி எரேமியாவுடைய காலம் உலகத்தில் ஒரு பெரிய மாறுதலின் காலம், உலகத்தினுடைய சாம்ராஜ்யங்கள் மாறுதலின் காலத்தில் அவர் ஊழியம் செஞ்சார். அதே போலதான் இப்போ ஏழாம் தூதராகிய சகோதரர் அவர்கள் கூட இந்த உலகத்தினுடைய பெரும் மாறுதலின் காலத்தில் ஊழியம் செஞ்சாரு, ரொம்ப தைரியமா செஞ்சார். அந்த வேலைத்தான் இன்னும் கூட முடிவடையல. அந்த வேலைகளினுடைய தொடர்ச்சிகளை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க, நம்ம கூட சின்ன சின்ன அளவுல அங்கங்க நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? சில இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல வந்து இந்த சத்தியம் நம்ம பேசும் போது ஒருத்தர் சொன்னாரு, உலகத்தை எதிர்க்கிற சத்தியம் பேசுறீங்க அப்பா நீங்க, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் நெஞ்சு தெரியும் இல்ல, நீங்க பயங்கரமான ஆளு அப்படின்னாரு. ஏன்னா ஜனங்களுக்கு அவ்வளவு, ஆனா எங்கனால எதுக்க முடியல, ஏன்னா நீங்க வைக்கிறீங்க வசனம், அதனால நாங்க எங்கனால நாங்க வசனத்துக்கு பயப்படுறோம், இல்லைன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அந்த அளவுக்கு. அப்போ இது எப்படி வந்துச்சு இந்த ஒரு தைரியம் அப்படின்னா, சகோதர ரெசல் மூலமாக. அதான் நம்முடைய கர்த்தராக இயேசு சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அதுல குறிப்பாக இந்த இரண்டாம் மந்திரத்தினுடைய காலத்துல உலகம் இருளில் போய்கொண்டிருக்கும் போது உலகத்தின் ஜனங்களுக்கு ஒளியாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ எந்த ஒரு சத்தியத்தின் மனுஷனும், தேவனுடைய எந்த ஒரு ஊழியக்காரரும் இன்னைக்கு நம்மளா எடுத்துட்டா கம்பேர் பண்ண முடியுங்களா? அந்த கால தீர்க்கு தரிசிகள் நான் வந்து எரேமியாவுக்கு என்னையும் அவர் எசேக்கியேலுக்கு கம்பாரிசன்ல கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடிய ரொம்ப சின்ன வேலை தேவன் கொடுத்திருக்கிறார். சகோதரர் எசேக்கியேலுக்கு ஈக்குவல் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனாலும் கூட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய வேலை அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு ரெசலை தொடர்ந்து அந்த வேலை இன்னும் முடிவடையல. அதனால அவருக்கு கொடுத்த அந்த வேலை இப்ப கூட தொடர்ந்துட்டு இருக்குது. நம்ம அனைவரும் கூட எந்த இடத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு சின்ன சின்ன கேண்டில் மாதிரி, அப்படியாவது சொல்லிக்கலாம், பெரிய பெரிய வெளிச்சம் நம்ம காமிக்கிறது இல்ல, மாறாக கண்டிப்பாக ஒளி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தைரியமா செய்யணும். எரேமியாவை போல ராஜாவினிடத்துல போய் பேசிட்டாரு, பிரபுக்கள் எல்லாம் புடிச்சாங்க, இவன் வந்து நம்ம தேசத்துக்கு விரோதமா பேசுறான், ரெண்டாவது பாபிலோன் கூட போய் சேர்ந்துருவா மாதிரி தெரியுது, அந்த ராஜாவுடைய கையால் அடியால் ஆயிடுவா மாதிரி தெரியுது, இவன் உடனடியா பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எரேமியா சொன்னாரே, என்ன வந்து ஏப்பா பிடிக்கிறீங்க, நான் அந்த மாதிரி என்ன எனக்கு இல்ல, என்னுடைய உள்ளத்தை உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அங்க பிரபுக்களும் மந்திரிகளும் ராஜாவினுடைய கையில ஒப்படைச்சு சில குறுக்கு வழியால் ஏற்படுத்தி கொண்டு போய் பாலும் கிணத்துல தள்ளிட்டானு. அதுக்கப்புறம் அந்த சிதேக ராஜா அவன் பயங்கரமான ஆளு, அவன் தான் லாஸ்ட் இல்லைங்களா? காலையில் நம்ம கொஞ்சம் முன்னாடி சப்ஜெக்ட்ஸ்ல கூட சொன்னாங்க, இஸ்ரேலை ஆளுகிற துன்மார்க் அதிபதி இல்லைங்களா, அந்த சிதேக பத்தி குழியிலிருந்து வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். பாக்குறதுக்கு நல்ல ராஜா மாதிரி தெரியுது, என்ன விஷயம்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தேவனுடைய மனுஷன் எப்படியாவது விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பான், எப்படி இருந்தாலும் அவனுடைய வார்த்தைகளை நம்ம அசால்ட் பண்ணக்கூடாது, நைஸா கூட்டிட்டு போய் இவங்கிட்ட என்ன விஷயம் சொல்றான்ன்றத தேவன் என்ன சொல்லிக்கிறாருன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடையில வெளியில கொண்டு வரான். இப்படி எல்லாம் பல கஷ்டங்கள் அங்க படுறாரு. இறைமையானுடைய கஷ்டங்கள் பத்தி அந்த அதிகாரங்கள்ல, அதாவது 36 37 38 இதெல்லாம் படிக்கும் போது இறைமையா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க. எதுக்காகனா தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொன்னதுனால, தேவனுடைய வார்த்தைகள்னா சொல்லதே உள்ளபடி சொன்னதுனால, மாத்தி சொல்லியிருந்த பிரச்சனையே இல்லை, அரண்மனையிலேயே குறை வச்சிருப்பான். நிறைய பொய்த்தீர்க்க தரிசிகள் கூட இறைமையனுடைய காலத்துல தோண்டிட்டாங்க, இறைமையாக்கு விரோதமாக பொய்த்தீர்க்க தரிசிகள் கூட வந்தாங்க, வந்து சாதகமாக பேசுனாங்க. அப்ப ராஜா அவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சரித்திர பின்னணியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். சரி பரவாயில்ல. அப்போ நம்ம கூட இந்த உலகத்தினுடைய அங்கங்க நம்ம எங்கெல்லாம் வாழ்றோமோ கண்டிப்பா சகோதர சகோதரிகளே நம்ம சின்ன சின்ன வெளிச்சம் காமிக்கிறவர்களாக கண்டிப்பா நம்ம இருக்கணும். எங்கனாலும் கூட தேவனுடைய சத்தியங்களை நம்ம எடுத்துரைக்கிற ஒரு மக்களாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடிய வசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் கண்டிப்பா இந்த உலகத்துக்கு சாதகமானதா எதிர்பானதுங்களா? மத ரீதியாகவும் 100% ஆப்போசிட் இருக்குது, அரசியல் ரீதியாகவும் ஆப்போசிட் இருக்குது. ஏன்னா இந்த ராஜ்யம் போயிடும், கர்த்தருடைய ராஜ்யம் உள்ள வந்துடும் பேசிட்டு உள்ள வந்தாச்சுன்னு வேற பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க எந்த வகையில பேசணும், பொருளாதார ரீதியாக கூட எப்படி பேசுறோம், எல்லா தலைகளா போயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம், ஒருத்தனாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்போ தைரியமா இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்க கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ வேத மாணவர்கள் நம்ம இருக்கும் போது கண்டிப்பா இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை. அதான் சொன்னார் எரேமியாக்கு, நான் உன்னை அரணாக வச்சிருக்கிறேன், ஒரு கோட்டையாக உன்னை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு துருகமாகனா ஒரு டவர்ல எப்படி வேலை செய்யறாங்க, நாட்டு ஒவ்வொரு தேசத்து பட்டணத்தினுடைய வெளியில ஒரு பெரிய கோட்டை மாதிரி ஒரு அரண் கட்டிடுவாங்க, அதன் மேல இருந்து தான் வேலை செய்வாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க எதிரிகள் வராங்களா யாரு வராங்க என்ன. அப்போ அந்த வேலை செய்யறவருக்கு பேர் என்ன, காவற்காரர்கள் இல்லைங்களா? அந்த காலத்துல காவற்காரர்கள் வாட்ச்மேன். இன்னைக்கு நம்ம கூட எப்படி இருக்கிறோம், நம்ம எல்லாரும் கூட எப்படி இருக்கிறோம், அதுல பிரதான வாட்ச்மேன் இருந்தார், அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் வாட்ச் டவர் அண்ட் பைபிள் ட்ராக் சொசைட்டி. இன்னைக்கு அதுல தான் நீங்க நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். உண்மையான ஒரு சத்தியங்களை இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கும் ஒரு காவல்காரர்களாக நாம் இருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல இதை பத்தி பேசும்போது எசேக்கியேல் 3:17
மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தே நீ என் வாயிலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாகுவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு
எச்சரிக்க வேண்டாம். அப்போ காவற்காரர் வேலை உன்னை நான் காவல்காரராக வச்சிருக்கிறேன், வாட்ச்மேன் வேலை எப்படி வேலைங்க? நல்ல வேலைங்களா வாட்ச்மேன் வேலை? போலீஸ்காரரு ஒரு எஸ்ஐ அப்படின்னா மதிக்கிறாங்க, வாட்ச்மேன்னா? வாட்ச்மேன் வேலைன்றது வந்து எப்ப மரியாதைன்னா அவங்களுடைய டியூட்டியில வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். வாட்ச்மேன் ராத்திரியில போன சேர போட்டனால பாயல பிரிச்சு போட்டு தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் வாட்ச்மேன் வேலை? யாரும் அந்த இடத்துல ஏதாவது ஏமா திருடிட்டு போயிட்டாங்கன்னா வளர்த்து. டியூட்டி கான்சியன்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன அவன் சாதிக்கிறான்றது ஒன்றும் இல்லை, சும்மா முன்னாடி உட்காந்துருப்பான். நீங்க பாக்கல நிறைய பேங்க் முன்னாடி அங்கெல்லாம் வாட்ச்மேன் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா அது எதுக்காகனா ஒரு ஆள் இருக்கிறான் அப்படிங்கறது தான். ஆனா அவனுடைய வேலை என்ன, வாய் மூடிட்டு பேசாம தான் உட்காந்துருக்கிறான். ஆனா அங்க அங்க வர்றவன் போறவங்கள கொஞ்சம் பயந்துக்கிற ஆள் இருக்கிறாங்க. அதை போல இங்க நம்ம பார்க்கும் போது தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய வேலை ரொம்ப அமைதியான முறையில அவருடைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கிற ஒரு பெரிய வேலை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசி போன்ற ஒரு வேலை கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையில அந்த தூதருக்கு பின்பு சின்ன சின்ன ஊழியக்காரர்களாக, குட்டி குட்டி ஊழியக்காரர்களாக தேவன் நம்மளுக்கு இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேலையாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஏன்னா ஆனா இது ரொம்ப ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலை, ரொம்ப ஒரு பொறுப்புள்ள வேலை. அநேக சகோதரர்கள் பேசினாங்க நேற்று முதல் இந்த ஊழியங்கள் பத்தி. அப்ப வாய்ப்புகளை என்ன பண்ணும், கண்டிப்பா சுறுசுறுப்பாகவும் மற்றும் இந்த வாய்ப்புகளை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இதை வந்து நம்ம கையாளணும். ரொம்ப ஜாக்கிரதையா தேவனுடைய ஊழியங்களை நம்ம செய்யணும். ரொம்ப ஏன்னா வாட்ச்மேன் எப்படி இருக்கணும் இல்லைங்களா? வாட்ச்மேன்னா விடிய விடிய அவன் முழிச்சுட்டு இருக்கணும், தூக்கம் கட்டு, அதெல்லாம் தூக்கத்தையெல்லாம் பார்க்க முடியாது. அவங்கள பார்த்தீங்கன்னா தங்களுடைய எல்லா சுய விருப்புகள் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த உடைமைகளை அவங்க பாதுகாப்பாங்க. அது போல நம்மளுடைய வேலை இங்க இருக்கும் போது அங்க இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புள்ள ஒரு வேலை. எதனா தேவன் நம்மளுக்கு நியமித்திருக்கிற வேலை, அதுல குறிப்பா அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா பிரீச் பண்றது, தேவனுடைய செய்திகளை இந்த உலகத்துக்கு சொல்லும் தீர்க்க தரிசிகளாக. எப்படிங்க நம்ம எல்லாம் தீர்க்க தரிசிகள்? தேவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும் போது இந்த வேலை செய்யறவன் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும்னு சொல்லிக்கிறார். யாக்கோபு 3:1
சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக.
ரொம்ப ஜாக்கிரதையான வேலைங்க. அதனால இப்போ ஒரு வேலை, இப்போ ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு, இருக்கிற இடத்துல கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கொள்ளையடிச்சுன்னு விட்டுருவாங்க, அவன் அடிச்சுட்டு போயிடுவான், இவனு புடிச்சுக்குவான், அவ்வளவுதான். இவன் எல்லாம் முடிஞ்சு இவனோட லைஃபே க்ளோஸ். அந்த மாதிரியான ஒரு மிக டேஞ்சரான வேலை. அப்போ அந்த மாதிரியான வேலை அதான் சொல்றார். அப்போ அப்படி இருக்கும்போது அங்க இஸ்ரேலின் தேசம் இஸ்ரேல் அந்த காலத்தில், இந்த காலத்தில் இஸ்ரேல், அந்த காலத்தில் இஸ்ரேல் தேவனுடைய வீடு, பழங்காலத்தில் இஸ்ரேல் தேசம் தேவனுடைய வீடு, இந்த காலத்தில் தேவனுடைய வீடு எதுங்க? கிறிஸ்தவர் உலகம் இல்லைங்களா? கிறிஸ்து ஜனங்கள், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்கள், இயேசு மேல் விசுவாசம் வச்சிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு அது தேவனுடைய வீடு இருக்கு. அதுல நிறைய வகையான ஜனங்கள் இருக்கிறான், நிறைய வகையான பிரிவுகள் இருக்குது, நிறைய வகையான ஜனங்கள் வகை வகையாக தேவன் பிரிக்கிறார். அதனாலதான் நியாய தீர்ப்பு கூட எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. தேவனுடைய வீட்டிலிருந்து அந்த நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆகுதுன்றத பத்தி அங்க பேசியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய இந்த இரண்டாம் வருகையில அங்க நம்ம பார்க்கும் போது எப்படி எரேமியாவுடைய காலங்களில் அவர் முதல்ல பிரீச் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி படிக்க பார்க்க போற சில வசனங்கள் அந்த இஸ்ரேலை மீண்டும் திரும்பி எடுத்துக்கட்டுகிற ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்கள் கூட அவர்கள் மத்தியில் பேசினார். அது ஜனங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, அது லாஸ்டா பேசினதுனால முதல் பேசின விஷயத்த எடுத்துட்டாங்க. நீங்க சாபம் ஆன ஜனங்கள், நீங்கள் மற்ற புற ஜாதிகளுக்குள்ள போயிடுவீங்க சொல்லிட்டு ஆனாலும் மீண்டும் உங்களை ராஜ்யத்தில் கொண்டு வருவார் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் புடிச்சிட்டாங்க. அதுதான் விஷயம், அவருக்கு வாய்ப்பு தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்டா அதிகாரங்களை நம்ம படிக்கும் போது இஸ்ரேலினுடைய ஆசீர்வாதங்கள் பத்தி கூட அவர் பேசியிருக்கிறார். அப்ப முதலாவது இந்த இஸ்ரேல் மேல் தீர்ப்பு பத்தி அங்க பேசிருக்கிறத நம்ம பாக்குறோங்க. அதே போலதான் இந்த இரண்டாம் உலகத்தில், இந்த இரண்டாம் வருகையினுடைய காலத்தில் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு இந்த பெயர் சபை, தேவனுடைய வீடு ஆகிய இருந்துச்சு சபை. அதில் இப்போ நிறைய கள்ள சபை ஆயிடுச்சு, சபை கள்ள சபையாக மாறிவிட்டது. அப்ப கள்ள சபையின் மேல் கர்த்தராகிய இயேசு ஏறத்தாழ ஒரு 1800 வருடங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சபைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுல குறிப்பாக இப்ப நம்ம 7 சபையினுடைய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க சொன்னாரு, நீ அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லை, அதனால உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப ஏற்கனவே இதை பத்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், வாந்தி பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கு அப்புறம் சம்பந்தம் இல்லை, அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம். அது மாதிரி தான் இந்த கள்ள சபைகள், கிறிஸ்து பேர்ல இயங்கிக் கொண்டிருக்கிற கள்ள சபைகளுக்கும் கர்த்தருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை தெளிவாக நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவன் வந்து அவர் எடுத்த முடிவுகள், அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா கிரைசிஸ் அந்த வேர்டு வருது இல்லைங்களா, அதுல சில மொழிபெயர்ப்புகள் நம்ம பார்க்கும் போது, அதாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் ஆரம்பமாகுதுன்றது எப்படி சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு என்பது இப்போ அதுதான் ஃபைனல் டெசிஷன், கடைசி முடிவு. இப்போ ஒரு நீதிபதி தீர்ப்பு கூறிட்டாருன்னா அது என்னங்க, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்காவது அப்பீல் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். அது மாதிரி ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பத்தி தான் இன்றைக்கு நம்மளை தேவன் பேச சொல்றாரு. இதுக்கு என்ன வேணும், கண்டிப்பா பேசணும்னா தைரியம் வேணும். தைரியம் இல்லைனா இது நம்ம பேசவே மாட்டோம், போற ஒரு இடத்துல சைலண்டா வந்துடும், ஒண்ணுமே பேச மாட்டோம். எறமே அப்படி இருந்திருந்தாருனா, தேவனுடைய வார்த்தைகள் சொல்லாம இருந்தா தேவன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? எறமையை தூக்கி வச்சுட்டு வேறொரு ஆலை கண்டிப்பாக நியமித்திருவார். இன்னைக்கு கூட அப்படித்தான். ஆனா எறமையினுடைய காலத்தில் இருந்து வாழ்ந்தாங்க சில கள்ள போதகர்கள். அதே போலத்தான் இரண்டாம் வருகையினுடைய காலத்தில் கூட சில கள்ள போதகர்கள் இந்த உலகத்துல இருப்பாங்க. இயேசு சொன்னாரு, உம்முடைய வந்திருத்தலுக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? கேட்கும் போது நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள். அப்போ அநேக கிறிஸ்து சபைகள் எழும்பி நம்மளே தான் உண்மையான சபைன்னு சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். இறைமையா தீர்க்கதரிசி அதை பத்தி பேசும் போது இறைமையா 23:1-2,
என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள், இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்பு கேற்ற தண்டனையை உங்கள் மேல் வரவேற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
என்னுடைய ஆடுகளை அந்த காலத்தில் இருந்து அந்த கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள் அப்படி சிதறடிச்சிட்டாங்க. அதே போலதான் இந்த காலத்துல கூட சகோதர எழுதிட்டு இந்த உலகத்தில் கூட கள்ள போதனைகள், கள்ள மேய்ப்பர்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக தேவன் தீர்ப்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம யாருக்கும் பயந்து இது செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை. அப்போ எரேமியாவுடைய செய்தி போலதான் இருக்குது, கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் நடைபெறுகிற செய்தியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தின் அரசியல் அமைப்புகள் கூட அழிந்துவிடும். அன்னைக்கு சொன்னார் ஜிதேக்கியா கிட்ட, எரேமியா ரொம்ப தைரியமா சொன்னார், இந்த ராஜாவினுடைய காலத்துல இந்த தேசம் பாழாக்கப்படும், ஜெருசலேம்ல போய் நீங்கள் 70 பாபிலோனிய ராஜாவை நீங்கள் சேவிப்பீர்கள் சொல்லி தைரியமா பேசினார். 25:12
70 நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவின் இடத்திலும்,
11
இந்த தேசமெல்லாம் வனாந்தரமாய் பாழமாகும், இந்த ஜாதிகளும் 70 பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள்.
இந்த ஜனங்கள் 70 பாபிலோனை சேவிப்பார்கள். அதே போலதான் நம்ம கூட இந்த உலகத்தினுடைய அரசியல் அமைப்புகள் அத்தனையுமே என்ன ஆயிடும், எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், ரொம்ப சீக்கிரத்தில் முடிந்து விடும். அநேக சகோதரர்கள் வந்து பெழுதுறங்க, நம்ம நினைக்கிறது காட்டிலும் ரொம்ப சீக்கிரம் இந்த உலகம் மூழ்கி கொண்டிருக்குது அப்படிங்கிற அந்த செய்தியை நம்முடைய சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, உலகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய நடப்புகளெல்லாம் பார்த்தோம்னா இந்த உலகத்தின் முடிவு ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கடினமான வார்த்தைகள் பேச வேண்டியது இருந்தது எரேமியாக்கு. அந்த தேசம் கூடி விரைவில் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னாரு. அதன் மூலம் அவருக்கு அநேக தண்டனைகள் கிடைச்சது. ஆனாலும் கூட அதே போல இந்த கடைசி காலங்களில் கூட இந்த உலகத்தின் முடிவு ரொம்ப சமீபம், இந்த உலகத்தின் அமைப்புகளுடைய முடிவு சமீபம் என்பதை நம்ம தைரியமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். பல உபத்திரவங்களை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் கூட நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எரேமியா ஒவ்வொரு தனித்தனி இஸ்ரேலுக்கு விரோதமாக பேசினார். அது பார்த்தீங்கன்னா அது அதை பத்தி நம்ம எரேமியா 5:3-5
கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திருப்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள்.
இஸ்ரேல் ஜனங்களுடைய தனித்தனி மனிதர்கள் பற்றி கூட, மனிதர்களுக்கு விரோதமாக கூட எரேமியா பேச, நீங்க பாருங்க, தேசத்துக்கு விரோதமாக பேச வேண்டியது இருக்குது, அந்த ஆசிரியர்களுக்கு விரோதமாக பேச வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு தனித்தனி மனிதர்களுக்கு விரோதமாக பேச வேண்டியது இருக்குது. எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த அந்த மிக கடினமான வேலையை நீங்க யோசித்து பாருங்க. அதே போலதான் இந்த காலங்களிலும் கூட கர்த்தராக இயேசுனுடைய இந்த 2வது வருகையின் காலத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட அப்படிதான் இருக்குது கிறிஸ்தவர் உலகம். அவ கிறிஸ்தவர் உலகத்துக்குள்ளதான் நம்ம அநேக வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அதுல சில மணிகளை தவிர மற்ற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த வார்த்தைகளை தான் தங்களுடைய முகங்களை கண்மலைகளை போல வச்சுக்கிறாங்க, தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள், திரும்பி கூட பாக்கிறது இல்லை, சத்தியத்துக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். பொதுவாக இன்னைக்கு கிறிஸ்து ஜனங்கள் நம்ம எடுத்துக்கொண்டா இன்னைக்கு தேவனுடைய சத்தியங்கள் மேல, தேவனுடைய வார்த்தைகள் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சுக்கிறாங்க சொல்ல முடியாது. மாறாக பைபிளுக்கு விரோதமான பலவிதமான தத்துவங்கள் இன்னும் உபதேசங்கள் எல்லா கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து தான் உருவாகி கொண்டு வருகிறது கூட நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது கூட வந்து இது இந்த அது மட்டும் இல்ல, இன்னும் பைபிளுக்கு விரோதமாக பைபிள்ல நம்பிக்கை இல்லாத அளவுக்கு, தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிரச்சாரங்கள் இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளில் நிகழ்ந்து கொண்டு வருகிறத நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கூட, ஒரு இந்து கண்ட்ரில நாடுகள் இருக்கக்கூடிய விசுவாசம் கூட அங்க கிறிஸ்தவர் நாடுகள்ல இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். ஆனாலும் கூட இந்த காலங்களில் நம்ம ரொம்ப தைரியமாக தேவனுடைய ஊழியங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எருமையா கொடுத்த செய்தி போல இன்னைக்கு ஜனங்கள் வந்து தேவனுடைய சத்தியங்களுக்கு தங்களுடைய செவி சாய்க்காமல் அனுதன வாழ்க்கையில அவங்க வந்து திரும்பி கொண்டுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நேற்று கூட ஆபேல் அங்க சப்ஜெக்ட் எடுக்கும்போது கூட சொன்னாரு, அங்க பாபிலோனிய ராஜா சிதேக்கியாவை ஒரு பொம்மை ராஜாவாக வச்சிருந்தார், பப்பெட் கிங். யோயாக்கீமை அவர் வந்து சிறைப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடாங்க. ஆனா சில பொய்த்தீர்க்க தரிசிகள் சிதேக்கியாவுக்கு சொல்லிட்டாங்க நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் எகிப்து நாடு கூட போயிட்டார். எகிப்து நாடுனுடைய உதவி நாடி போய் பாபிலோனிய ராஜாவுக்கு விரோதமாக நம்ம வரலாம் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டோம். ஆனா எறையுமே சொல்லிட்டாரு ரொம்ப கிளீனா, அந்த மாதிரி வேலை செய்யாத, நீ பேசாம பாபிலோனுக்கு போயிடுங்க, போயிட்டீங்கன்னா நீங்க உயிரோட காப்பாற்றப்படுவீர்கள். நீங்க நேபுகாத்நேசாருக்கு விரோதமாக ஏதாவது பண்ணினீங்கன்னா இந்த நாட்டை அவன் கொளுத்திடுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அங்க எகிப்தினுடைய ராஜாவை நாடி போனதுனால சிதேக்கியாவினுடைய முடிவு ரொம்ப கோர முடிவு, கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு கொண்டு போயிட்டு ரொம்ப கொடூரமாக முறையில் அவன் செத்து போயிட்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அதே போல இந்த காலத்தில் கூட தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தைகள் மேலும் நம்பிக்கை இல்லாமல் இன்று இந்த உலகமானது கிறிஸ்தவர் உலகம், அநேக தத்துவங்கள் இன்னும் உலகத்தின் கொள்கைகள் அதில் குறிப்பாக 18-19வது நூற்றாண்டுகளில் தோன்றி இருக்கிற பலவிதமான கொள்கைகளில் போய் நம்பிக்கை இருக்கிறாங்க. எவல்யூஷன் தியரியிலிருந்து, அதாவது பரிணாம கொள்கை முதற்கொண்டு பலவிதமான பொய்யான போதனைகளில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதனுடைய முடிவு உறுதி என்பதை நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீங்க கிறிஸ்தவர்களுடைய உலகத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் பற்றிய எந்த விதமான அறிவும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் உள்ளவரத பத்தி எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனம் செஞ்சு உயிர்த்தெழுதல் மற்றும் ஆசீர்வாதங்கள் திரும்ப கொடுத்தலின் காலங்கள் எல்லாம் செய்ய போறார். எல்லாம் ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மையான காரியங்களை செய்ய போறது இந்த ஜனங்களுக்கு விருப்பமே இல்லை. அனுதின வாழ்க்கையை ஓடிக்கொண்டு உலகத்தின் பிரகாரம் தற்கால ஆசீர்வாதங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்ப அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக நாடுகளில் அநேக விதமான பொய் போதனைகள் குறிப்பாக பார்க்க போனா புறஜாதி ஜனங்கள் என்னெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்பிக்கைக்குள்ள ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்க இந்த ஒரு கடைசி காலங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கிறிஸ்தவர் மதம் எப்படி வந்து அங்கு இஸ்ரேலுக்குள்ளாக எரேமியா விரோதமாக பேசுறது போலத்தான் இன்னைக்கு நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தனித்தனி நபர்கள் மேல் கூட தீர்ப்புகள் தேவன் வைக்க போறார் என்றதை பத்தி அநேக வசனங்கள் நம்ம படிக்கலாம். ஆனாலும் சமயம் ரொம்ப கம்மியாக்குறதுனால நம்ம சீக்கிரத்தில் அதை முடிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக விதமான உபத்திரவங்கள் இன்னும் வந்து பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஏன்னா அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய சத்தியங்களை எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து தேவனுடைய மிக பெரிதான ஒரு கிருபையினால தேவன் பற்றியும் அவருடைய மாபெரும் அன்பின் திட்டங்கள் பற்றியும் நம்ம அநேக இடங்களில் போய் சொல்லிட்டுக்கிறோம். பல சகோதரர்கள் பல இடங்களில் போயிட்டு ஊழியங்கள் செய்து கொண்டு வராங்க, உண்மையுள்ள தேவனை எடுத்து அவங்க காமிக்கிறாங்க. ஆனாலும் இந்த உலகத்தின் மேல் வரக்கூடிய முடிவை பத்தி நம்ம என்ன பண்ணும், கண்டிப்பா சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே டைம்ல எளிமையா போல மீண்டும் திரும்ப கட்டுகிறத பத்தி கூட நம்ம சொல்லலாம். அப்ப கர்த்தராகிய இயேசுனுடைய இரண்டாம் வருகையில முதல் பாகம் என்ன பாகம்னா இந்த உலகத்தின் அமைப்புகளை இடிக்கிற காலம். அதான் வந்து எளிமையாவே சொன்னாரு, பார் பிடுங்கவும் அப்புறம் இடிக்கவும் கவிழ்க்கவும் அழிக்கவும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கர்த்தராகிய இயேசுனுடைய இரண்டாம் வருகையினுடைய முதல் பாகம் இந்த உலகத்தின் எல்லா அமைப்புகளையும் நொறுக்கிற வேலை. அதுதான் நீங்க போய் கொண்டிருக்குது, கண்ணு முன்னாடி போய் கொண்டிருக்குது. முந்தையெல்லாம் நம்ம விசுவாசத்தில் நடக்க வேண்டியது இருந்துச்சு சபை, ஆனா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்காலும் விசுவாச கண்களே பார்க்க வேண்டாம், நேரடி கண்கள பார்க்கலாம். நேரடி கண்களை பார்த்து கூட நம்புறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கால கணக்குகள் மற்றும் உலகத்தில் நடைபெறுகிற மாபெரும் சம்பவங்கள் மாறுதல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளின்படி ரொம்ப துல்லியமாக நிறைவேறி வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுடைய சத்தியங்களை எடுத்துரைப்பதில் எந்த விதமான பயமோ கஷ்டமோ நம்ம பட வேண்டாம். அப்ப திரும்ப எடுப்பித்து கட்டுதல் பற்றி தேசம் இஸ்ரேல் தேசம் மீண்டும் அதனுடைய ஸ்தானத்துக்கு வந்துருன்றதை பத்தி எரேமியா சொல்லும் போது 30:3 எரேமியா 30:3
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரமாக்கி கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
இந்த வார்த்தை சொல்றதுக்குள்ளதான் எரேமியா பிடிச்சிட்டானுங்க. ஆனா எரேமியா அங்க என்ன ஒரு அருமையாக ஆசீர்வாதங்கள் பற்றி கூட அங்கே பேசுகிறார். தேவன் கூட இந்த உலகத்தின் மேல் இப்போ ஒரு முடிவு, ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை கண்டிப்பாக இந்த உலகத்தின் மேல் இருக்குது. இன்னைக்கு சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம எடுக்கும் போது இந்த உலகத்தில் மனுஷன் என்ன தப்பு செஞ்சாலும் கூட தேவன் மன்னிச்சிருவாரு, தேவன் வந்து அதை பொருட்டாக எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் நம்ம சொல்லும் போது அநேகருக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருதுன்னா, அப்ப இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா, அப்ப அதுக்கெல்லாம் தண்டனை இல்லையா அப்படின்னு அநேகர் கேட்கிறாரு. ஆனா கண்டிப்பா அதுக்கெல்லாம் தண்டனை இருக்குது, தேவன் வந்து விடமாட்டார். கண்டிப்பாக இந்த உலகத்தை கெடுத்த ஜனங்களுக்கு கண்டிப்பாக அந்த தண்டனை என்பது தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக இருக்கும். ஆனா எதுக்காகனா அவர்கள் மனம் திரும்புவதற்காக. அந்த தண்டனை அந்த இன்னும் கூட சொல்ல போனாக்கா அந்த மகா உபத்திரவம் எதுக்காக அப்படின்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை நீக்குவதற்காக, அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை உணர்ந்து கொண்டு நீக்குவதற்காக. எப்படி வந்து ஒரு ஆபரணம் செய்யணும்னா அதை நெருப்புல போட்டு அதனுடைய அழுக்கு எடுக்கிற மாதிரி, இது வந்து பயங்கரமான உபத்திரவத்தின் மூலம் தேவன் உலகத்தின் ஜனங்களை சரி பண்ணுவார். அவங்க செய்த தவறுகளை அவர்களுக்கு புரிய வச்சு அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக மாற்றுவார். உதாரணமா நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாரு, போயிட்டு 70 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருந்திருக்கும். அதை காட்டிலும் இப்போ 1948 மீண்டும் அவர்கள் தங்களுடைய சுய தேசத்துக்கு வந்து இன்றைக்கு அவங்க நிலை நாட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது எப்படி இருக்குது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை எரேமியாவின் மூலமாக தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சு. 70 வருஷங்கள் கழிச்சு திரும்பி வந்தாங்களே தவிர, ஆனா மற்ற புரஜாதி ராஜாக்கள் அவர்களை ஆண்டு கொண்டார்கள். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்ப 1948 அவர்கள் சுதந்திரம் அடைந்து விட்டதை பத்தி கூட நம்ம படிக்கிறோம். அதான் அவர்களை நான் சிதறடித்த எல்லா தேசங்களில் இருந்தும் அவர்களை மீண்டும் அவருடைய பிதாக்களுடைய தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். அது மட்டும் இல்ல, அவர்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை, யூதாவோடும் இஸ்ரேல் குடும்பத்தாரோடும் நான் ஒரு புதிய உடன்படிக்கை நான் பண்ணுவேன் அப்படின்னு எரேமியாவின் மூலமாகத்தான் தேவன் அங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இந்த கடைசி காலங்களில் கூட இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று நம்ம சொன்னாலும் கூட மீண்டும் இந்த உலகத்தை தேவன் முற்றிலுமாக அழிச்சிருவாரா? முற்றிலும் அழிக்க போறதில்ல. மீண்டும் என்ன பண்ணுவாரு? முதலாவது பிசாசினுடைய கையிலிருந்து அதை பிடுங்கவும் அவனுடைய அமைப்புகளை அழிக்கவும் செய்து கவிழ்க்கவும் செய்து முடித்த பின்பு அதுக்கப்புறம் மீண்டும் இந்த உலகத்தை கர்த்தர் இயேசு நிலைநாட்டுவார். இஸ்ரேலுக்கு நேர்ந்தது அப்படியே நிழல் துல்லியமான ஒரு படம் மாதிரி காமிக்கிறார். மீண்டும் அகில உலகத்தின் ஜனங்களுக்கும் ஒரு விமோசனம் பத்தி பேசுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்த எல்லா தேசங்களையும் தேவன் நாசம் செய்யறத பத்தி கூட எரேமியா பேசினார். அதாவது எரேமியா 12:14 நம்ம அதை பத்தி படிக்கிறோம், வாசிக்க வேண்டாம். அதாவது புறஜாதி தேசங்களை தேவன் அழித்து விடுவார். இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் வர்றாரோ, இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் கைது வைக்கிறாரோ அவர்களை தேவன் நாசம் பண்ணிடுவார் என்றது அது கூட ஒரு செய்தியாக எரேமியா சொல்லிட்டார். அதே போலதான் இன்றைக்கு கூட நம்மளுடைய அது மட்டும் இல்ல, இன்னும் கூட ஏசாயா ஒரு முக்கியமான தீர்க்க தரிசி, அவர் கூட இஸ்ரேல் பத்தி சொல்லும் போது என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அங்க சொல்லுகிறார். இஸ்ரேலுக்கு பட்சமாக பேசுங்கள் சொல்லுகிறார். அப்போ 1948 மீண்டுமாக இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கூட கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு ரொம்ப துல்லியமான அடையாளங்கள் தேவன் நம்மளுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறார். சகோதர சகோதரிகளை நம்ம வந்து இன்னைக்கு விசுவாச கண்களை பார்க்க வேண்டாம், மாறாக நேரடி கண்கள்ல இந்த உலகத்தின் மாபெரும் மாறுதல்களை நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய சாம்ராஜ்யம் போய் கர்த்தருடைய சாம்ராஜ்யம் உள்ள வருகிற காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எரேமியாவை போல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எரேமியாக்களை போல நம்ம வேலை செய்து கொண்டு வரோம். மீண்டுமாக இந்த உலகம் எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் என்கிற அந்த ஒரு நற்செய்தியும் நம்ம சொல்றோம். ரெண்டு செய்தி சொல்றோம். ஒன்னு வந்து தண்டனை பத்தி பேசுறோம், இன்னொரு வகையில ஆசீர்வாதம் பற்றி கூட நம்ம பேசுறோம். ரெண்டு விஷயங்களும் நம்ம இந்த உலகத்துல கண்டிப்பாக பேச வேண்டும். அப்போ ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது ஜனங்கள் ரொம்ப பயந்துக்குவாங்க, ஆனா ஆசீர்வாதங்கள் பற்றி பேசும்போது கண்டிப்பாக தேவனுடைய சத்தியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால இந்த எரேமியாவினுடைய அந்த செய்தியானது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் சொல்லப்படுகிற செய்திக்கு ஏறத்தாழ ரெண்டும் ஒரே விதமான செய்தி என்பதை அநேக உதாரணங்கள் மூலம் நம்மளால நிரூபிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எரேமியாவுடைய காலத்தினுடைய அந்த முடிவின் முடிவுல நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய அழிவு. ஆனாலும் கூட தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அவர் மறந்து விடுவார். அதே போலதான் இப்ப கூட இந்த உலகத்தின் மேல் தீர்ப்பு தேவன் செய்வாரு, ஆனாலும் ஜனங்கள் மேல இல்ல அமைப்புகள் மேலதான் மீண்டும் இந்த ராஜ்யத்தை இந்த உலகத்தை தேவன் பரலோகம் போல அவர் கொண்டு வருவார். அதனால தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே இந்த உலகத்தின் மேல் அது ஸ்தாபனமாகி கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம் போய்கொண்டிருக்கிறத பத்தி அநேக வகைகளில் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அநேக வகைகளில் வசனங்களின் மூலம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பெரிய மாறுதலின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரர். அதனால யாரோ வந்து நம்ம சந்தேகமோ அல்லது வந்து குழப்பமோ ஏற்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அநேகர் இந்த கால கணக்குகளை பற்றியும் இன்னும் தேவனுடைய வெளிப்பாடுகள் பற்றியும் சகோதரர் ரசல் மூலம் தேவன் வெளிப்படுத்திய சத்தியங்கள் மேலும் அநேகர் சந்தேகத்தை எழுப்பி இன்னும் குழப்பமான போதனைகளை அவர்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, செய்து கொள்ளவும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம், அது ரொம்ப கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா காலங்களும் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த ஒரு காலத்துல பெரிய ஒரு அழைப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால லாஸ்டா ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன்னா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி.